வேதத்தை தினம் தியானி சகல
அன்பர்களே, தேனிலும் இனிமையான வேதம், முத்துக்களை பார்க்கிலும் விலையேறப்பெற்ற வேதம், பாதைக்கு வெளிச்சம் காட்டும் வேதம், தித்திக்கும் இனிய வேதத்தை நீங்களும் ருசிக்க வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இயேசுக்குள் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே யோசுவா யோசேப்பின் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திலே அவர்கள் முறுமுறுத்தார்கள், நாங்கள் ஜனம் பெருத்தவர்களாயிருக்கிறோம், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் காணாதென்றார்கள். எனவே யோசுவா, இப்ராஹிம் மலைகள் உங்களுக்கு நெருக்கமாக இருந்தால் காட்டு தேசத்திற்கு போய் உங்களுக்கு இடம் உண்டாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னான். வசனங்கள் 17-18 வாசிக்கிறேன். யோசுவா யோசேப்பு வம்சத்தாரையும் இப்ராஹிமீரையும் மனாசேரையும் நோக்கி, நீங்கள் ஜனம் பெருத்தவர்கள், உங்களுக்கு மகா பராக்கிரமும் உண்டு. ஒரு பங்கு மாத்திரமல்ல, மலை தேசமும் உங்களுடையதாகும். அது காடானபடினாலே அதை வெட்டி திருத்துங்கள். அப்பொழுது அதன் கடையாந்தரம் மட்டும் உங்களுடையதாயிருக்கும். கானானியருக்கு இருப்பு ரதங்கள் இருந்தாலும் அவர்கள் பலத்தவர்களாயிருந்தாலும் நீங்கள் அவர்களை துரத்தி விடுவீர்கள் என்றான். கவனித்தீர்களா? யோசுவா சொல்கிறது என்ன? உங்களுக்கு கொடுக்கப்பட்டது போதாது என்று எண்ணினீர்கள் என்றால் நீங்களே மலை பிரதேசத்திலே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆனால் அங்கு ராட்சசர் இருக்கிறார்கள். நீங்கள் அதற்காக கடினமாக உழைக்க வேண்டும். நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டும். அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் செலவு செய்ய வேண்டியதை செலவு செய்துதான் ஆக வேண்டும் என்று கூறிவிட்டார். ஒரு பெரிய பட்டணத்திலே உள்ள ஒரு நற்செய்தி ஊழியர் கிராமப்புறத்தில் உள்ள ஒரு சபைக்கு ஒரு நாள் சென்றிருந்தார். அன்று அங்கே பேசிய இளம் ஊழியர் அருமையான ஒரு செய்தியை கொடுத்தார். கிட்டத்தட்ட வார்த்தைக்கு வார்த்தை இந்த சுவிசேஷகர் ஆயத்தம் செய்து ஒரு புத்தகத்திலே வெளியிட்ட செய்தி போலவே அது இருந்தது. ஆலய ஆராதனை முடிந்தது. ஒவ்வொருவராக வாழ்த்துதல் சொல்லி செல்லும்பொழுது இந்த செய்தியாளர் அன்று பேசிய போதகரை பார்த்து, ஐயா, மிக அருமையான ஒரு செய்தி, இதை ஆயத்தப்படுத்துவதற்கு உங்களுக்கு அதிக நேரமாயிருக்கும் என்று நினைக்கிறேன் என்று சொன்னார். அதற்கு அந்த இளம் போதகர், இல்லை இல்லை, 3 மணி நேரம்தான் ஆனது என்று சொன்னாராம். அப்படியா? அதை ஆயத்தம் பண்ண எனக்கு 8 மணி நேரங்களுக்கு மேலே ஆனது என்றார் சுசேஷகர். அருமையான சகோதரனை சகோதரியே, நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் நாம் செலவு செய்ய வேண்டிய அளவு நேரமும் பிரயாசமும் கட்டாயம் செலவு செய்ய வேண்டும். பல ஆண்டுகளுக்கு முன்னதாக வேதசாஸ்திர கல்லூரியிலிருந்து ஒரு மாணவர் படித்து முடித்து ஊழியத்திற்கு சென்றார். ஒரு ஆலயத்திலே 3 ஆண்டுகள் பணி செய்தார். பின்னர் அந்த வேதசாஸ்திர கல்லூரியின் பேராசிரியர் ஒருவரை தற்செயலாக சந்தித்தார். அப்பொழுது சற்று சோர்வோடு கூட, நான் எல்லா செய்திகளையுமே பிரசங்கித்து விட்டேன் என்று கூறினாராம். அதற்கு பேராசிரியர் அவரை பார்த்து, நீ ஒவ்வொரு நாளும் இவ்வளவு நேரம் வாசிக்கிறாய், ஒரு செய்தியை ஆயத்தப்படுத்துவதற்கு சுமார் இவ்வளவு நேரம் ஆகும் என்று கேட்டாராம். அதற்கு அந்த இளம் ஊழியர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் அதிகமாக உட்கார்ந்து வாசிக்கிறதே இல்லை, ஒரு செய்தியை ஆயத்தப்படுத்த சுமார் 1 மணி நேரம் ஆகும் என்று கூறினாராம். ஆம், இதுதான் உன்னுடைய பிரச்சினை. நான் ஒரு செய்தியை ஆயத்தப்படுத்துவதற்கு குறைந்தது 8 மணி நேரத்திலிருந்து 20 மணி நேரங்கள் வரை செலவு செய்கிறேன் என்றாராம் பேராசிரியர். அருமையான சகோதரனை சகோதரியே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்வதற்கு நாம் கடினமாக உழைக்க வேண்டும். ஆனால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நமக்கு ஒரு எதிரி உண்டு, அங்கே ராட்சசர்கள் உண்டு. நீங்கள் அவ்வாறு கடினமாய் முயன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள முடியாமல் உங்களுக்கு இடையூறு கொடுக்கிற சாத்தான் அங்கே உண்டு என்பதை மறந்து போகக்கூடாது. இங்கே யோசுவா தன்னுடைய கோத்திரத்து மக்களை பார்த்து என்ன சொன்னார்? என்னிடத்திலே வந்து நீங்கள் குறை கூறிக்கொண்டு இருக்காதீர்கள். அங்கே தேவையான அளவு நிலம் இருக்கிறது. நீங்கள் போய் பிரயாசப்பட்டு அதை உங்களுடைய முயற்சியினாலே சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டார். இப்பொழுது நாம் யோசுவா 18 அதிகாரத்தை பார்க்கப் போகிறோம். 18 அதிகாரம் 1 வசனம் வாசிக்கிறேன். இஸ்ரேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. இஸ்ரேல் ஜனங்கள் சீலோவிலே சேர்ந்து ஆசரிப்பு கூடாரத்தை வைக்கிறார்கள். இது இப்ராஹிம் பட்டணங்களிலே ஒன்று. இது ஆசரிப்பு கூடாரத்திற்கு நிரந்தரமான ஒரு இடம் அல்ல. ஏனென்றால் இது வாக்குத்தத்த பூமியின் மத்திய பகுதி அல்ல. கர்த்தர் தாவீதின் மூலமாக அதற்கான நிரந்தரமான ஒரு இடத்தை தெரிந்து கொள்ளப் போகிறார். அதுதான் ஒரு நாள் எருசலேமாக இருக்கப் போகிறது. இந்த இடம் மாற்றப்படும் வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் சீலோவிலே வந்துதான் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். நியாயாதிபதிகளின் காலங்கள் எல்லாவற்றிலேயும் இங்கேதான் ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. கவனியங்கள், இப்பொழுது யோசுவா ஒரு சவாலை அவர்கள் முன்னாலே வைக்கிறார். யோசுவா 18:2-3 இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள்? யோசுவா ஜனங்களோட பேசிக் கொண்டிருந்த பொழுது அங்கே 7 கோத்திரங்கள் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் தாங்கள் சுதந்திரிக்கப் போகிற தேசத்தை குறித்த எண்ணமில்லாமல், இந்த நிலப்பிறப்பை எப்படி எங்களுக்கு நீர் கொடுக்கப் போகிறீர் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யோசுவா என்ன சொல்கிறார்? உங்களுக்கு எந்தெந்த பகுதி என்று ஏற்கனவே நான் கூறிவிட்டேனோ, நீங்கள் அதை போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். சுதந்திரிக்க வேண்டிய காலத்திலே ஏன் நீங்கள் சும்மா இருக்கிறீர்கள்? எந்த மட்டும் நீங்கள் அசதியாயிருப்பீர்கள் என்று கடிந்து கொண்டார். நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றும் கர்த்தர் நம்முன்னாலே வைக்கிற சவால் இதுதான். எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நமக்கு கிடைக்கும்படியாக அவர் செய்துவிட்டார். அதை நாம் தான் எடுக்க வேண்டிய முயற்சியை எடுத்து சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு மிகவும் நல்லவராயிருக்கிறார். அவருடைய கிருபைக்காக நாம் எவ்வளவு அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், அவருடைய அன்புக்காக நாம் எவ்வளவு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அவர் நமக்கு நல்லவராக இருப்பதனாலே நாம் எவ்வளவு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய இரக்கங்களை சற்றே எண்ணி பாருங்கள். தகுதி இல்லாத நமக்கு திரும்ப திரும்ப எவ்வளவு இரக்கமாய் கர்த்தர் உதவி செய்கிறார். அப்படி என்றால் அவர் எவ்வளவு அற்புதமானவர் இல்லையா? அருமையானவர்களே, நாம் முன்னாலே சென்று நாம் எடுக்க வேண்டிய முயற்சியை எடுத்து செலவழிக்க வேண்டிய நேரத்தை செலவு செய்து தனித்து கர்த்தரிடத்திலே செல்ல வேண்டிய நேரம் தனித்து சென்று கர்த்தருடைய வார்த்தையோடு இருக்க வேண்டிய நேரம் கர்த்தருடைய வார்த்தையோடு இருந்து நமக்கு அவர் தரும் எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது. நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் மட்டும் போதும், எனக்கு பரலோக வாழ்க்கை கிடைத்தால் மட்டும் போதும் என்று எண்ணிவிடாமல் ஆவியின் கனி பரிபூர்ணமாய் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படத்தக்கதாக நாம் அவரை சார்ந்து வாழ வேண்டாமா? நாம் உப்பாயிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். எத்தனை பேருக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ருசி கொடுக்கிறோம்? எத்தனை பேருடைய வாழ்க்கையை நாம் சுத்தம் செய்கிறோம்? ஆண்டவர் நம்மை ஒளி என்று கூறியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் சாட்சி நம்மை சுற்றி எவ்வளவு அதிகமாய் பிரகாசிக்க வேண்டும், அதற்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே, நீங்கள் எத்தனையோ ஆண்டு காலமாக இந்த அருமையான கர்த்தருடைய வார்த்தைகளை தொடர்ந்து கற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்காக எத்தனையோ காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் நாம் கடைபிடித்து அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோமா? சற்றே எண்ணி பார்ப்போம். இன்னும் சிலர் நாம் பெற்ற இந்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை எடுத்து வருகிறோம். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஆராதிக்கும் இடத்திலே இத்தனை பேருக்கு இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தி இருக்கிறீர்கள். அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை சுதந்திரிக்கும்படியாய் கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்பை நாம் பயன்படுத்தி ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். இன்னும் அநேகர் பெற்றுக்கொள்ள நாம் உதவி செய்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். அடுத்ததாக பெஞ்சமீன் கோத்திரத்திற்கு ஒரே இடத்தை அதற்கு கொடுக்கிறார். இது யூதாவின் நிலப்பரப்பிற்கும் இப்ராஹிம் தான் இந்த கோத்திரத்தாரின் நிலப்பரப்பிற்கும் மத்தியிலே இருக்கிறது. யோசுவா 19:9 சிமியோன் புத்திரருடைய சுதந்திரம் யூதா புத்திரரின் பங்கு விதத்திற்குள் இருக்கிறது. யூதா புத்திரரின் பங்கு அவர்களுக்கு மிச்சமாயிருந்தபடியால் சிமியோன் புத்திரர் அவர்கள் சுதந்திரத்தின் நடுவிலே சுதந்திரம் பெற்றார்கள். நாம் யோசுவா 15 பார்த்தது போல யூதா கோத்திரமானது அரசர்கள் வம்சம் என்று தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறபடியினாலே அவர்களுக்கு விசேஷித்த இடம் கொடுக்கப்பட்டது. அந்த கோத்திரத்தின் தலைநகரம் தான் சமயம் தொடர்பான காரியங்களுக்கும் அரசு தொடர்பான காரியங்களுக்கும் தலைமை செயலகமாய் இருக்கும். அந்த தலைநகரமே எருசலேம். இந்த தேர்ந்தெடுப்பை தாவீது செய்வதை பின்னாலே நாம் பார்க்கலாம். யூதாவுக்கு கொடுக்கப்பட்ட நிலப்பரப்பானது அவர்களுக்கு போதுமான அளவை விட அதிகமாயிருந்தபடியினாலே அதன் பின்பகுதியானது சிமியோனுக்கு கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து நாம் பார்க்கும்பொழுது செபுலோன், இசக்கார், ஆசேர், நப்தலி, தான் ஆகிய கோத்திரத்தாருக்கு கொடுக்கப்பட்ட இடங்களை குறித்து வாசிக்கிறோம். இப்பொழுது யோசுவா 19:10 பாருங்கள். 3 செபுலோன் புத்திரருக்கு விழுந்தது. அவர்களுக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திர பங்கு வீதம் சாரித் மட்டும் உள்ளது. இது கலிலேயா கடலுக்கு நேர் மேற்புறத்தில் இருக்கிறது. இசக்கார் வம்சத்திற்கு கொடுக்கப்பட்ட பூமி மேற்கு பக்கத்திலே தாபோர் மலையும் தெற்கு பக்கத்திலே கலிலேயா கடலும் இருக்கும் வண்ணமாய் அமைந்திருக்கிறது. கடற்கரை பிராந்தியத்திலேயும் கர்மேல் பருவத்திற்கு வடக்கு பகுதியிலிருந்து தீரு சீதோன் வரை பறந்திருக்கிறது. நப்தலி கோத்திர மக்கள் கலிலேயா கடலுக்கு தென்புறமாக சுதந்திர பூமியை பெற்றார்கள். தான் கோத்திரத்தார் பெஞ்சமின் கோத்திரத்தாருக்கும் கொடுக்கப்பட்ட நிலப்பகுதிக்கும் மத்தியதரை கடலுக்கும் இடையிலே உள்ள பகுதியை பெற்றார்கள். பின்னான காலங்களிலே தான் கோத்திரத்து மக்கள் வடக்கு புறமாய் பிரயாணம் செய்து நப்தலிக்கு வடப்புறமும் குடியேறினார்கள். அருமையானவர்களே, இந்த வேத பகுதிகள் எல்லாம் வாசிக்கும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நிலப்பரப்பை குறித்தும் கர்த்தர் எவ்வளவு தெளிவாக ஒவ்வொரு குறிப்பையும் கூறியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த தேசமும் ஜனங்களும் இணைந்து செல்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு கானான் தேசத்தை மட்டும் கொடுக்கவில்லை, ஒவ்வொரு குறிப்பிட்ட கோத்திரத்தாருக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதியை கொடுத்தார்கள். ஆம் பிரியமான சகோதரனே, கர்த்தர் ஒவ்வொரு தனி மனிதனை குறித்தும் அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய காரியங்களை குறித்தும் கருத்துள்ளவராயிருக்கிறார். இந்த அநேகர் அது எனக்கு வர வேண்டியதுதானே என்று பலவிதமான போராட்டங்களிலேயும் முயற்சிகளிலேயும் ஈடுபடுகிறார்கள். கர்த்தர் திட்டமணியிருக்கிற காரியத்தை வேறு யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. உங்களுடைய பகுதியை பெற்றுக் கொள்வதற்காக நீங்கள் மற்றவர்கள் மேலே மிதித்துக் கொண்டு தாண்டி கொண்டு செல்ல வேண்டியதில்லை. உங்கள் கரத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற பணியை முழு முயற்சியோடு, முழு மனதோடு, சந்தோஷத்தோடு செய்யுங்கள். அநேகர் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை குறித்து துக்கத்தோடு இருப்பதை நாம் பார்த்திருக்கலாம். சந்தோஷத்தோடு வேலை செய்கிறவர்கள் முன்னேறுவார்கள், கஷ்டத்தோடு வேலை செய்கிறவர்கள் முன்னேற்றமே காண மாட்டார்கள். இந்த ஒவ்வொரு கோத்திரமும் தங்களுக்கு கற்றுக் கொடுத்த இடத்தை சுதந்திரிப்பதற்காக செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும். அருமையானவர்களே, இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிற மற்றும் ஒரு சத்தியம் என்ன? கர்த்தர் நம் ஒவ்வொருவரை குறித்தும் தனிப்பட்ட விதத்திலே அக்கறை உள்ளவராயிருக்கிறார். உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை உங்களுக்குரியது மட்டுமல்ல, ஒரு புத்தகத்தை நீங்கள் அறிந்திருப்பது போல கர்த்தர் உங்களை குறித்து அறிந்திருக்கிறார். சிலர் சொல்வார்கள், இந்த எல்லா காரியங்களையும் விட்டு நான் தனியாக போய் வனாந்திரத்திலே குடியிருக்கப் போகிறேன் என்று சொல்வார்கள். அவ்வப்பொழுது நாம் மக்களை விட்டு தனித்து செல்வது நல்லதுதான், என்றாலும் தேவனை விட்டு நாம் தனித்து செல்ல முடியாது. எனவேதான் சங்கீதக்காரன் 139 சங்கீதத்திலே சொல்லும்பொழுது, கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும் என்று சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டிய ஜெபம், ஆண்டவரே, என்னுடைய இருதயம் எல்லாம் உமக்கு தெரியும், எனவே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை இன்னமும் நீர் அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை நீர் அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று நாம் நித்தமும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களை குறித்தும் கர்த்தர் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்வது அவருக்கு பிரியம் என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டியது நம்முடைய பொறுப்பாயிருக்கிறது. நீங்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் ஓடிவிட முடியாது. நீங்கள் வனாந்தரத்திற்கு போனாலும் அங்கே வருவார், வானத்திற்கு போனாலும் அங்கேயும் வருவார், பாதாளத்திலே குடிதோண்டி கீழே சென்றாலும் அங்கேயும் வருவார். அவர் எல்லா இடங்களிலேயும் இருக்கிறார். கர்த்தரோடு ஐக்கியம் கொள்ள வேண்டுமென்றால் அவ்வப்பொழுது நாம் மனிதர்களை விட்டு தனித்து செல்ல வேண்டியது மிக மிக அவசியம். பிரியமானவர்களே, யோசுவா 19:49-51 வரை வாசிக்கிறேன். தேசத்தை அதன் எல்லைகளின்படி சுதந்திரமாக பங்கிட்டு தீர்ந்தபோது இஸ்ரவேல் புத்திரர் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கு தங்கள் நடுவிலே ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார்கள். இப்ராஹிமின் மலை தேசத்தில் இருக்கிற திம்னாத் சேரா என்னும் அவன் கேட்ட பட்டணத்தை அவனுக்கு கர்த்தருடைய வாக்கின்படியே கொடுத்தார்கள். அந்த பட்டணத்தை அவன் கட்டி அதிலே குடியிருந்தான். ஆசாரியனாகிய எலையாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் கோத்திர பிதாக்களுடைய தலைவரும் சீலோவிலே ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் இஸ்ரவேல் புத்திரரின் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு கொடுத்த சுதந்திரங்கள் இவைகளே. இவ்விதமாய் அவர்கள் தேசத்தை பங்கிட்டு முடித்தார்கள். யோசுவா கர்த்தருடைய மனிதனாய் இருந்தபடியினாலும் இஸ்ரேல் ஜனங்களை கானானியருக்கு எதிராக திறமையாக நடத்தி வந்ததாலும் அநேக வெற்றிகளை பெற்றதாலும் இஸ்ரேல் ஜனங்கள், நீர் எந்த இடத்திலே வேண்டுமென்றாலும் உமக்கான சுதந்திரத்தை எடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்வார்கள் என்று நினைக்கலாம். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? இஸ்ரேல் ஜனங்கள் அவனுக்கென்று எந்த விசேஷித்த ஒரு இடத்தையும் கொடுக்கவில்லை. யோசுவாவே தனக்கென்று ஒரு இடத்தை தெரிந்து கொண்டான். அந்த இடத்திற்கு பெயர்தான் திம்னாத் சேரா. இது சீலோவிலிருந்து 11 மைல் தூரத்தில் உள்ள ஒரு இடம். இந்த இடம் செழிப்பற்ற ஒரு பிரதேசம்தான். யோசுவா மோசமான ஒரு இடத்தை தெரிந்தெடுக்க வேண்டுமென்றால் இதுதான் உள்ளதிலேயே மிகவும் செழிப்பற்ற பிரதேசம். அருமையானவர்களே, இது எதை நினைவுபடுத்துகிறது தெரியுமா? ஆதியாகமம் 13 நாம் பார்த்தது போல ஆபிரகாம் லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையிலே வந்தபொழுது இருவருடைய மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அப்பொழுது ஆபிரகாம் லோத்தை பார்த்து, நாம் சகோதரர், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது இல்லையா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று கூறினான். லோத் அப்பொழுது அவனுடைய கண்களிலே தெரிந்த செழிப்பான பிரதேசத்தை தனக்கென்று தெரிந்து கொண்டான். அருமையானவர்களே, இந்த காரியங்கள் இந்த மனிதர்களுடைய உயர்வான குணநலனை நமக்கு வெளிப்படுத்துகிறது. பாலைவனத்தின் பின்பகுதியை போன்ற ஒரு இடத்தை யோசுவா தனக்கென்று தெரிந்து கொண்டான். இந்த அதிகாரத்திலே நமக்கு வெளிப்படுத்தப்படும் ஒரு பெரிய சத்தியம் இது. மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் இது நமக்கு வெளிப்படுத்துகிறது. இவ்வாறு ஒரு சாதாரணமான இடத்தை அவன் தெரிந்து கொண்டாலும் ஜனங்கள் எதுவுமே சொல்லவில்லை. இந்த தேவனுடைய மனிதன் இந்த சின்ன வறண்ட இடத்தை தெரிந்து கொள்கிறானே என்று அவர்கள் யோசிக்கவில்லை. இன்றைக்கும் சில திருச்சபைகளிலே கர்த்தருடைய பணியை செய்கிறவர்கள் ஓய்வு பெறும் பொழுது அவருடைய ஓய்வு ஊதியத்தை குறித்து கருத்தற்றவர்களாய் இருக்கிற சபைகள் உண்டே. அந்த ஊழியர் மூலமாய் எத்தனையோ ஆவிக்குரிய நன்மைகளை அவர்கள் பெற்றிருப்பார்கள். அந்த திருச்சபையின் வளர்ச்சிக்காக தன் ஜீவிய காலத்தையே கொடுத்தவரை கூட சில சபைகள் சிந்தித்து பார்க்கிறதில்லை. தேவனை குறித்த எந்த அறிவுமற்ற எத்தனையோ ஸ்தாபனங்கள் கூட தங்களிடத்திலே பணி செய்து ஓய்வு பெறுகிறவர்களுக்கு சிறப்பான ஓய்வு ஊதிய திட்டங்களை வகுத்துக் கொடுக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக தங்களுக்கு ஊழியம் செய்த ஊழியக்காரரை குறித்து அவர்கள் ஓய்வு பெறும் நாட்களிலே சிந்தியாமல் இருப்பது சரியானதல்ல. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் அநேக காரியங்களை நமக்கு நினைவுபடுத்தினார். ஒருமுறை கூட அதை நம்முடைய மனதிலே கொண்டு வருவோமா? ஜனம் பெருத்திருந்த யோசேப்பின் புத்திரர் தங்களுக்கு அதிகமான இடம் வேண்டும் என்று சொன்ன பொழுது யோசுவா அந்த வம்சத்திலே வந்ததினாலே அவர்களுக்கு விசேஷத்தை எதையும் செய்யவில்லை. அவர்களுக்கு முன்னே இருந்த அந்த மலைப்பிரதேசத்தை காண்பித்து அதிலே நீங்கள் கடினமாக உழைத்து அதை சுத்தம் செய்து அங்கே குடியேறலாம் என்றுதான் கூறினார். நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு முன்னாலே கர்த்தர் எவ்வளவோ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அநேக நேரங்களிலே நாம் எடுக்க வேண்டிய முயற்சியை எடுக்காததினாலே அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிற அநேகரை பார்த்து பொறாமைப்படுகிறவர்களாயும் இருக்கிறோம் இல்லையா? கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து கர்த்தருடைய வசனத்தை படிக்க வேண்டிய நேரம் படிப்பதும், கர்த்தருடைய பாதத்திலே அவரை துதிக்க வேண்டிய நேரம் துதிப்பதும், அவரோடு கூட நெருங்கிய ஐக்கியத்திலே வாழ வேண்டிய அளவு நாம் வாழும் பொழுது அவருடைய நிறைவான சம்பூர்ணமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்ள முடியும். மட்டுமல்ல, அவருடைய வசனத்திலே அவ்வப்பொழுது அவர் சொல்லும் காரியங்களுக்கு கீழ்ப்படிய இன்னமும் நாம் கீழ்ப்படிய வேண்டியதும் நாம் செயல்படுத்த வேண்டியதுமான மகத்துவமான காரியங்களை நமக்கு போதிக்க அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அதிகமாக நாம் பெற்றுக் கொள்ளாததற்கு காரணம் வேறு யாரும் அல்ல, நாம் தான். அதை குறித்த வாஞ்சை நமக்கு தேவையான அளவு வளரவில்லை. வாஞ்சை இருந்தாலும் அதற்காக கடினமாக நாம் உழைக்க ஆயத்தமாகவில்லை. அப்படி நாம் ஆயத்தமாயிருக்கும் பொழுது பூரண ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். இன்றும் சிலர் தாங்கள் கொடுக்கப்படுகிற பணியிலே வளர்ச்சி அடையாமல் அப்படியே பல ஆண்டுகள் இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் இஷ்டப்பட்டு வேலை செய்யவில்லை, கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பணி எதுவாக இருந்தாலும் நீங்கள் இஷ்டத்தோடு வேலை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சி இருக்கும், உங்களுடைய பணியிலே ஒரு வளர்ச்சி இருக்கும். ஆனால் கஷ்டப்பட்டு நீங்கள் வேலை செய்வீர்கள் என்றால், சோம்பலின் ஆவியோடு வேலை செய்வீர்கள் என்றால் நீங்கள் முன்னாலே வர முடியாது. நீங்கள் எத்தனையோ காரியங்களை ஆசைப்படலாம், வாஞ்சிக்கலாம், ஆனால் அதை உங்களால் செய்து முடிக்க முடியாது. இரண்டாவதாக நாம் இன்று சிந்தித்த வேத பகுதியிலே மிக முக்கியமான ஒரு காரியம், கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களின் ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கும் எந்தெந்த பகுதி கொடுக்கப்பட வேண்டும், எந்தெந்த பட்டணங்கள் கொடுக்கப்பட வேண்டும், எந்தெந்த மலை கொடுக்கப்பட வேண்டும் என்று எல்லாவற்றையும் மிக தெளிவாக கூறினார். நம்முடைய வாழ்க்கையை குறித்தும், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளை குறித்தும், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியை குறித்தும் கர்த்தர் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். நாம் எந்தெந்த காலகட்டங்களிலே எந்தெந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் அவர் கணக்கிலே வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய கண்களுக்கு மறைவாக நாம் எங்கும் செல்ல முடியாது. அவர் நம்மை எப்பொழுதும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்கள் வீட்டிலே தனித்திருந்தாலும் அங்கேயும் ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறது. உங்களுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை வேறு யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. எனவே மற்றொருவர் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அதை குறித்து நீங்கள் பொறாமைப்பட வேண்டிய அவசியமில்லை. அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்காக அவர்களோடு இணைந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அப்பொழுது ஏற்ற நேரங்களிலே உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நிச்சயமாய் கொடுப்பார். என்னை குறித்து யாருமே அக்கறைப்பட்டுக் கொள்ளவில்லையே என்று நீங்கள் ஒருவேளை தனிமேலே சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் கலங்காதீர்கள். கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலை அவருக்கு தெரியும். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களை குறித்தும் அவர் கருத்துள்ளவராயிருக்கிறார். அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் முழு இடத்தையும் கொடுக்கும்பொழுது அவர் உங்களுக்கு வரவேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் திட்டமாக ஏற்ற நேரத்திலே தருவார். அடுத்ததாக, யோசுவாவுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு ஆண்டுகள் பல கஷ்டங்கள் மத்தியிலே இஸ்ரேல் ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ளே அழைத்து வந்திருந்தாலும் தனக்கென்று சிறந்த இடத்தையோ செழிப்பான இடத்தையோ அவன் தெரிந்து கொள்ளவில்லை. சுயநலமற்ற ஒரு அருமையான ஊழியக்காரனை நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய ஊழியத்திலே இருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிற இந்த இடத்திலே ஏன் உங்களை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் சிந்தியாமல் சுயநலமான காரியங்களை மட்டுமே நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? சற்றே யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய ஊழியத்திலேயும் பொருளாசைக்கும் மண்ணாசைக்கும் இடம் கொடுத்து நாம் கர்த்தருடைய சித்தத்தை விட்டு வழிவிலகி போக வாய்ப்பு இருக்கிறது. ஜெபிப்போமா. கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அருமையான சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யோசுவாயின் புஸ்தகத்தை எத்தனையோ முறை நாங்கள் வாசித்திருக்கிறோம், ஆனால் இந்த சத்தியங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கவில்லை ஐயா. ஆனால் இன்று நாங்கள் அதையெல்லாம் உணர்ந்து கொள்ள உம்முடைய தூய ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இதை எங்களுடைய வாழ்க்கையிலே வைத்து இந்த வசனங்களின் அடிப்படையிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள நீர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26:26 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யாத்திராகமும் 14:14. யாத்திராகமும் 14:14.